ரட்சிப்பு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பு நமக்கு தேவையா, ரட்சிப்பை யாரால் கொடுக்க முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது எப்படி, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அறிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவது ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கிலத்தில் சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் பைபிளில் மீட்பு, காப்பாற்றப்படுதல், விடுதலை அடைதல், பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஆத்ம ரட்சிப்பு இப்படின்ட்டு பல அர்த்தங்களில் தமிழ் பைபிளில் வருது. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கிறிஸ்தவர்களோ இல்லை பைபிளோ முக்கியத்துவப்படுத்துவது எது அப்படின்னு சொன்னால் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஆத்ம ரட்சிப்பை தான். இதை தான் இந்த வீடியோ முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த பைபிள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, லூக்கா 1:77, எபேசியர் 1:7, கொலோசியர் 1:14 இதை பார்க்கலாம். சரி, ஆத்ம ரட்சிப்பை ஒரு வரியில் சொல்லணும்னா, அதாவது பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஆத்ம ரட்சிப்பை ஒரு லைனில் சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம். பாவ மன்னிப்பு பெற்று பாவ தண்டனையிலிருந்து விடுதலை அடைவது தான் ரட்சிப்பு. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பாவ மன்னிப்பு பெற்று பாவ தண்டனையிலிருந்து விடுதலை அடைவது தான் ஆத்ம ரட்சிப்பு. சரி, இந்த ரட்சிப்பு நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் வாழ்கிற எல்லா மனுஷர்களுக்கும் ரட்சிப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா பாருங்களேன், மனுஷராகிய நாம் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரோமர் 3:23 சொல்லுது. இன்னொரு வசனம், மனுஷராகிய நம்முடைய இருதயத்து நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது அப்படின்னு ஆதியாகமம் 6:5 சொல்லுது. ஒன்று, நம்ம பாவம் செய்கிறதுனால தேவனுடைய மகிமையை நம்ம இழந்து போயிட்டோம். ரெண்டாவது, நம்மளுடைய மனசில் இருதயத்தில் எப்போவுமே பொல்லாத நினைவுகளாகவே நினைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. பாவங்கள்னால் என்ன, பொய் சொல்கிறது, ஏமாற்றுறது, கேலி கிண்டல் செய்கிறது, மற்றவங்க மேலே ஆசை கொள்வது இல்லைன்னா இச்சை கொள்வது, போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பது, எரிச்சல் படுறது, கோல் சொல்கிறது, தவறான வைராக்கியம் கொள்வது, கொலை செய்கிறது, திருடுறது, பொறாமை, இப்படி எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவங்களை வந்து நம்ம சராசரியாக ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டு போகிறோம் இல்லையா. சரி, இந்த பாவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை நினைக்கிறீங்க? நித்திய மரணம் அப்படின்னு சொல்லப்படுற நரகம் தாங்க இதுக்கு தண்டனை. பாவத்தின் சம்பளம் நரகத்திற்கு செல்லுகிற நித்திய மரணம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இது எங்கே பார்க்கலாம்னா, ரோமர் 6:23 பார்க்கலாம். இப்போது உங்ககிட்ட உங்களுக்கு நரகம் வேணுமா மோட்சம் வேணுமா அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மோட்சத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. மோட்சத்திற்கு அல்லது பரலோகத்திற்கு போகணும்னா பாவ தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டால் மட்டுமே போக முடியுங்க. அதாவது பாவ மன்னிப்பு பெற்றால் மட்டும்தான் பரலோகம் அப்படிங்கிற மோட்சத்துக்கு போக முடியும். பாவ மன்னிப்பு பெறாமல் நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே நம்ம பரலோகத்துக்கோ மோட்சத்துக்கோ போகவே முடியாது. ஏற்கனவே பார்த்த அந்த வசனத்தின்படி நம்ம நரகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும். சரி, அப்படி இவ்வளவு முக்கியமான ரட்சிப்பை யாரால் நமக்கு கொடுக்க முடியும்? பைபிளில் 2 இருக்குது பாருங்களேன், இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அப்படின்னு அப்போஸ்தலர் 4:12 சொல்லுது. இன்னொரு வசனம், இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு ரோமர் 10:9-10 சொல்லுது. அதாவது பூமியில் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, மனுஷர்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, பாவ மன்னிப்பு பெறணும் அப்படின்னா, இயேசுவால் மட்டும்தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, அந்த இயேசு அப்படிங்கிற நாமம் தான் இந்த ரட்சிப்புக்காகவே கட்டளையிடப்பட்ட ஒரு நாமமாக இருக்குது, வேறு நாமம் கிடையாது. மூணாவது, இந்த இயேசுவை நம்ம வாயினால் அறிக்கையிடணுமா, என்னென்று இயேசு தான் எனக்காக மரித்தார், என்னோட பாவத்துக்காக மரித்தார், மரித்ததுக்கப்புறம் திரும்ப உயிரோடு எழுப்பினார் தேவன், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணுமா இருதயத்தில். இருதயத்தில் விசுவாசிக்கிறது என்ன? ரொம்ப சிம்பிள். விசுவாசம் அப்படின்னு சொன்னால் உறுதியாக நம்புறது. உறுதியான நம்பிக்கை தான் விசுவாசம் அப்படின்னு பைபிளில் சொல்லப்படுது. சரி, இயேசுவால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியுமா? ஆமாங்க, இயேசுவால் மட்டும்தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவ பரிகாரமாக நமக்கு கொடுத்து இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார், உலகத்தின் மக்களை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி யோவான் 3:16 நம்ம வாசிக்கலாம். இந்த சொந்த குமாரனாக, அதாவது தேவனுடைய குமாரனாகிய இந்த இயேசு கிறிஸ்து 2000 முன்னாடி நமக்காக மனிதனாக பூமியில் இயேசு அப்படிங்கிற பெயரில் பிறந்தாருங்க. அவர் நமக்காக மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்முடைய பாவ தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக சிலுவையில் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். அவருடைய எந்த பாவமும் இருக்கலை, அவர் குற்றமற்றவராக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய இரத்தம் பரிசுத்தமாக இருந்தது. அவர் சிலுவையில் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். இரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி எபிரேயர் 9:22 சொல்லுது. பாவ பரிகாரம் அப்படின்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இரத்தம் சிந்தப்படணும். அந்த இரத்தத்தை ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லி காலங்காலமாக எவ்வளவு நாள் நம்ம செலுத்திக்கிட்டு இருப்போம். அதனால தான் தேவனே மனுஷனாக பிறந்து தன்னுடைய இரத்தத்தையே சிலுவையில் நமக்காக கொடுத்தாரு, சிந்தினாரு. நம்முடைய பாவத்திற்கான சம்பளமான மரணம் அப்படிங்கிற தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டாருங்க. இந்த இயேசு தான் நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு ஜீவனுள்ள தெய்வமாகவே இருக்கிறாருங்க. இயேசு அப்படிங்கிற பெயருக்கே மனிதர்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர் அப்படின்னு தாங்க அர்த்தம். அதனால தான் பாவத்திலிருந்து நம்ம மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக, அதாவது ரான்சம் வேராக கொடுத்த இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் ஆத்தும ரட்சிப்பை, அதாவது பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும், மற்றவர்களாக கொடுக்க முடியாது. சரி, இதெல்லாம் பைபிளில் இருக்கா அப்படின்னா, ஆமாம் இருக்குது. ஏசாயா 53வது 26:27-28 மார்க்கு 14:16 வரையும், லூக்கா 22:24 வரையும், யோவான் 17:21 வரையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இதை குறித்து இருக்குது. சரி, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது எப்படி? ரொம்ப சிம்பிளுங்க, 4 ஸ்டெப்பு தான். முதலாவது, நம்ம யோசிக்கணும், கடவுளுக்கு பிடிக்காதது ஏதாவது செய்கிறோமா? தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்குதா? ஏதாவது பாவங்கள் செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அடுத்தது, மனம் திரும்பணும், இனிமே இந்த பாவங்களை நான் இனிமே செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு மாறணும். 3வது, ஒரு சின்னதாக ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவிடம் இந்த பாவ மன்னிப்பு ப்ரேயர் பண்ணால் போதும். உதாரணத்துக்கு பாருங்களேன், இயேசுவே நீங்கள் எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவி சுத்தப்படுத்துங்க, நான் இனிமே இந்த பாவங்களை செய்யாமல் இருக்க எனக்கு ஆத்மீக பலன் தாங்க அப்படின்னு சொல்லி குட்டியாக ஒரு ப்ரேயர் பண்ணால் போதும். சரியா, அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு கடைசியாக திரும்ப செய்யக்கூடாது. நம்ம எந்தெந்த பாவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம கேட்டோமோ அந்த பாவங்களை திரும்ப நம்ம செய்யவே கூடாது. அப்படி இருந்தால் போதுங்க, ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். சரி, ரட்சிப்பு நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் இருக்குது. பாருங்களேன், பாவ மன்னிப்பு ஜபம் செய்த அன்னைக்கு உங்கள் உள்ளான மனசுக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரட்சிப்பு நீங்கள் பெற்றுக்கொண்டாச்சு அப்படின்னு சொல்லி. என்ன மாற்றங்கள்? முதலாவது, குற்ற உணர்ச்சி இருக்காது. ஐயோ, இந்த பாவம் செஞ்சிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் பரலோகம் போக முடியுமா, மோட்சம் போக முடியுமா, கடவுள் என்ன நினைப்பார், மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, ஜனங்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா, இந்த பாவ மன்னிப்பு ஜபம் பண்ண உடனே அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை விட்டு போயிடும். அதுக்கு பதிலாக சந்தோஷமும் சமாதானமும் நம்ம மனசு ஃபுல்லாக இருக்கோங்க. அப்புறம் ஒரு வித ஆத்ம திருப்தி ஏற்படும். இந்த மாதிரி மூணு மாற்றங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரட்சிக்கப்பட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இந்த மூணு மாற்றங்களையும் உங்கள் மனசுக்குள்ளே உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா கவலைப்படாதங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அதாவது உறுதியாக நம்பி நம்ம இந்த ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த நம்பிக்கை தைரியமாக வச்சுக்கோங்க. அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதாக அர்த்தம். சரியா? சரி, நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இதுவரையும் இந்த மாதிரி ரட்சிப்பின் அனுபவத்தில் வரலை, அல்லது நீங்கள் இதுவரையும் ரட்சிக்கப்படலை, அல்லது இதுவரையும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதாங்க கரெக்டான நேரம். இப்பொழுதே மனந்திரும்பி ஜபம் செய்து பாவ மன்னிப்பாகிய இந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது தான் நீங்கள் மோட்சம் போக முடியும். இந்த வீடியோ மூலமாக கேட்டவைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரட்சிப்பு குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் வாட்ஸ்அப் அல்லது இமெயில் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.